அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஹம்தன் லிமன் கலகல் இன்ஸான வஅல்லமஹுல் பயான் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வஅஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வபஅத். ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் அஸீஸ், أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الله وملائكته يصلون على النبي، يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما، صدق الله العظيم. عن ربيعة بن قعب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أعني على نفسك بكثرة السجود أو كما قال عليه الصلاة والسلام صدق نبينا محمد صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, பெரியார்களே, சிறார்களே, வாலிபர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பேரருளும் நம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அல்லாஹ்வின் ஷஃபாஅத்தும் நம் அத்தனை பேரின் மீதும் நம்மை சார்ந்தவர்கள் மீதும் உண்டாவதாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எங்களோடு ரொம்ப இரக்கமுள்ளவன், எங்களோடு ரொம்ப பாசமுள்ளவன், எங்களை பெற்றெடுத்த தாயை விட எங்கள் மீது அதிகமான அன்பு பாசம் பிரியம் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் முஸ்லீம்களாக பிறக்க வைத்து முஸ்லீம்களாக அல்லாஹ் இரக்கமுள்ள அல்லாஹ் எங்களை வாழ வைத்திருக்கிறான். அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய நாவாற்றது அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். எங்களுடைய தலைவராக நம் உயிரிலும் மேலான அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்றால், அந்த இறைவன் எப்பேற்பட்ட வல்லமை உள்ளவன், எப்பேற்பட்ட மாண்பாளன், மகத்துவமிக்கவன், அருளாளன் என்பதையெல்லாம் நாம் சற்று சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த சமூகத்தை வழிநடாத்துவதற்காக, சீரிய வழியின் பக்கமாக வழிநடத்தி செல்லுவதற்காக காலத்துக்கு காலம், நேரத்திற்கு நேரம், இடத்திற்கு இடம் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்துக் கொண்டே இருந்தான். அந்த நபிமார்கள் இந்த உலகத்திலே வந்தார்கள், அல்லாஹுடைய தீனியத்தை சுமந்து வந்தார்கள், அல்லாஹ்வுடைய ஏகத்துவ கொள்கையை அந்த சமூகத்தினருக்கு எடுத்து சொன்னார்கள். பாவமான, அராஜகமான, அநியாயமான காரியங்களிலிருந்து அவர்களை பாதுகாத்தார்கள், தடுத்தார்கள். நல்ல தர்ம போதனைகளை அந்த சமூகத்தினருக்கு எடுத்து சொன்னார்கள், விளக்கப்படுத்தினார்கள். அந்த நபிமார்களுடைய தொடரில் வந்தவர்கள் தான் நம் உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த நபிக்கு பின்னால் இன்னும் ஒரு நபி வரப்போவது கிடையாது. அந்த ரசூலுக்கு பின்னால் இன்னும் ஒரு ரசூல் வரப்போவது கிடையாது. அல்லாஹ் அத்தனை நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் முத்திரையாகவும் இறுதியாவனவராகவும் அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனவர்களை கொண்டு நபுவத்துவத்திற்கும் ரிசாலத்திற்கும் அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். முஸ்லீம்களுடைய எங்களுடைய கொள்கையிலே ஒன்றுதான், அல்லாஹ்வுடைய இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாங்கள் எங்களுடைய கல்பால், மனதால், நெஞ்சார ஏற்றுக்கொள்வது. இறுதி நபித்துவத்திலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்றால், நபிகளாருக்கு பின்னாலும் இன்னும் ஒரு நபி வருவார் என்ற சந்தேகம் இருக்கும் என்றால், அல்லது எங்களுடைய சிந்தனையிலே ஒரு எண்ணம் பிறக்கும் என்றால், உதிக்கும் என்றால், எங்களுடைய ஈமானிலே குறை இருக்கிறது. அந்த ஈமானில் முழுமைத்துவம் இல்லாத ஒன்றாக இருக்கிறது. எனவே எங்களுடைய கல்வியில இருக்கக்கூடிய ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் இந்த உலகத்தில் பிறந்த நபிமார்களுக்கு இறுதியானவராக இருக்கிறார்கள். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்களுக்கு பின்னால் எந்த நபியும் இல்லை, எந்த ரசூலும் இல்லை, அவர்கள் தான் இறுதியானவர் என்ற முழுமையான ஈமானியத்தை எங்களுடைய கல்விலே சுமந்து கொண்டிருக்க வேண்டும். இப்படி சுமந்தால் தான் எங்களுடைய ஈமான் பரிபூர்ணத்துவம் அடைய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களுடைய மாண்பு, மகத்துவம், சிறப்பம்சங்கள் எல்லாம் இந்த உலகத்திலே தோன்றிய அத்தனை நபிமார்களுக்கும் தெரிய வந்தது, விளங்கியது. எல்லா நபிமார்களும் ஆசைப்பட்டார்கள், எல்லா ரசூல்மார்களும் விரும்பினார்கள் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்தில் ஒரு சாதாரண மனிதனாக பிறப்பதற்கும் வாழ்வதற்கும் எல்லா நபிமார்களும் ஆசைப்பட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள், பிரார்த்தித்தார்கள், யா அல்லாஹ், ரஹ்மத்துடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தில் ஒரு மனிதனாக என்னை நீ வாழ வைப்பாயாக என்று நபியுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் விளங்கிய அந்த நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாஹ்விடத்தில் வேண்டினார்கள், கேட்டார்கள். ஆனால் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் அந்த நபிமார்களுக்கு கொடுக்கவில்லை, ரசூல்மார்களுக்கு கொடுக்கவில்லை. அல்லாஹ்வுடைய ரூஹை சுமந்து இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள், இந்த உலகத்திலே உதித்தவர்களான ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உம்மத்தில் ஒரு மனிதனாக கியாமத்துக்கு முன்னால் இந்த உலகத்தில் இறங்குவார்கள். அவர்களுக்கு மாத்திரம்தான் அல்லாஹ் அந்த வாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். இந்த உலகத்திலே எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடினார்கள், கேட்டார்கள், கெஞ்சினார்கள், அழுதார்கள், யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. அப்பேற்பட்ட மாண்பையும் மகத்துவத்தையும் தன்னகத்தையும் சுமந்தவர்கள் தான் நம் உயிரிலும் மேலான அண்ணலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள். நாம் கேட்டோ கேட்காமலோ அல்லாஹ் அந்த நபியுடைய உம்மத்தாக சமுதாயமாக அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கிறானே, இதனை நினைத்து நாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்கூர் செய்ய வேண்டுமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு நாவாரம் அனநிறைவோடு அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டுமா இல்லையா? ஏனென்றால் அந்த நபியுடைய சமூகத்தில் நானும் ஒருவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அந்த ரஹ்மத்துடைய நபிக்கு கொடுத்த பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் தருவான் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். சூரத்துல் அஹ்சாபிலே ஒரு குர்ஆனுடைய ஆயத்து இறங்கி இருக்கிறது, இடம்பெற்றிருக்கிறது. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்க்கிறார்கள். மஸ்ஜிது நபவிக்குள்ளே அவசரமாக நடந்து செல்லுகிறார்கள் நபிகளார் அவர்கள். சென்ற நபி அவர்கள் சற்று வேகமாகவும் நடந்து செல்லுகிறார்கள், அந்த வேகத்தில் விவேகமும் இருக்கிறது, நிதானமும் இருக்கிறது. அமைதியடைந்த நபி அவர்கள் மஸ்ஜிது நபவிக்குள்ளே சென்று அமைதியாக, ஆறுதலாக, பக்குவமாக, பேணுதலாக அல்லாஹ்வை இரண்டு ரக்அத் தொழுகிறார்கள். நீளமான ருக்ஊ, நீளமான சுஜூத், தொழுகையை எப்படி தொழ வேண்டும் என்று அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு கட்டளையிட்டானோ அந்த தொழுகையை தொழுகையாக தொழுது முடிக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள். தொழுது முடித்த நபி அவர்கள் சலாம் கொடுத்து திரும்பி பார்க்கிறார்கள். சையிதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பின்னால் இருந்து நபிகளாருடைய செயலை எல்லாம் உற்று நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர்கள் அமீர் முஃமினீன் அவர்களை தன் அருகில் அழைத்தார்கள். சொன்னார்கள், உமரே, இன்றைய நாள் இந்த உலகத்தில் யாரும் என்னை விட சந்தோஷம் அடையக்கூடிய மனிதன் இருக்க முடியாது. அந்த அளவுக்கு நான் சந்தோஷத்தின் உச்சகட்டத்திலே இருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். அல்லாஹை புகழ்ந்தவர்களாக நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தியை கேட்ட உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், நபியே நாயகமே, அந்த அளவுக்கு உங்களை சந்தோஷத்திலே ஆழ்த்திய செய்திதான் என்ன? இந்த உலகத்திலே யாரும் சந்தோஷம் அடைய முடியாத அளவுக்கு நீங்கள் சந்தோஷத்திலே மிதக்கின்றீர்கள், அந்த அளவுக்கு உங்களை சந்தோஷத்தில் வைத்த செய்தி என்ன நபியே நாயகமே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனில் இருக்கக்கூடிய ஆயத்துக்களும் சூராக்களும் அது எல்லா மக்களுக்கும் பொதுவானது. முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, ரசூல்மார்களுக்கு மட்டுமல்ல, அந்த அந்த நபிக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திலே யாரெல்லாம் பிறந்தார்களோ பிறக்க இருக்கின்றார்களோ இந்த உலக மக்களுக்கு பொதுவான வழிகாட்டியாக அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான். ஒரு சூராவை யாரும் தன்னுடைய சூரா என்று உரிமை கொண்டாட முடியாது. ஒரு இடத்தை உரிமை கொண்டாடுவதை போல, ஒரு வீட்டை உரிமை கொண்டாடுவதை போல, ஒரு வாகனத்தை ஒரு மனிதன் சொந்தமாக தன்னுடையது என்று உரிமை கொண்டாடுவதை போன்றே குர்ஆனில் இருக்கக்கூடிய 114 சூராக்களுள் எந்த ஒரு சூராவையும் ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டு இது என்னுடைய சூரா என்று யாரும் இந்த உலகத்திலே உரிமை கொண்டாட முடியாது. ஆனால் இந்த சூராவிலே அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி வைத்திருக்கிறான். அந்த ஆயத்து வேறு யாருக்கும் சொந்தமானது அல்ல, அது எனக்கே உரித்தானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுடைய ஆயத்தை தன்னுடைய ஆயத்து என்று நபி அவர்கள் உரிமை கொண்டாடினார்கள். அந்த மாபெரும் அருளை பெற்ற சூரா தான் சூரத்துல் அஹ்சாப். அதிலே இடம்பெற்ற ஆயத்து தான் இன்னல்லாஹ வமலாயிகதௌ யுஸல்லூன அலன்நபி யா ஐயுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மலக்குமார்களும் அந்த நபியின் மீது சலவாத்து சொல்லுகிறார்கள். ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஈமானிய பெருமக்களே, நீங்களும் அந்த நபியின் மீது சலவாத்தும் சொல்லுங்கள். சலவாத்தோடு மட்டும் நிப்பாட்டி விடாதீர்கள், அந்த நபியின் மீது நீங்கள் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் ஆயத்து இறங்கியது. இந்த ஆயத்து இறங்கிய உடன் தான் நபி அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டவர்களாக, அல்லாஹ் எனக்கென்றே என்னுடைய புகழை இந்த உலகத்தில் உயர்த்துவதற்காக எனக்கென்றே ஒரு ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் என்ற சந்தோஷத்திற்கு தான் நபி அவர்கள் நேரடியாக சென்று மஸ்ஜித் நபவியில் 2 ரக்அத் சுன்னத்து தொழுது அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு என்ன தெளிவுபடுத்துகிறான், நேரடியாக அல்லாஹ் இந்த சமூகத்தை பார்த்து இந்த அடியார்களை பார்த்து அல்லாஹ் சொல்லவில்லை, அந்த நபியின் மீது நீங்கள் சலவாத்தும் சொல்லுங்கள் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நேரடியாக முதன் முதலாக இந்த அடியார்களாகி எங்கள் மீது அல்லாஹ் சாட்டவில்லை. மாற்றமாக அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், அல்லாஹ் முதலாவதாக அந்த நபியின் மீது சலவாத்தி சொல்லுகிறான். அல்லாஹ்வுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய மலக்குமார்கள் அந்த நபியின் மீது சலவாத்தி சொல்லுகிறார்கள். அல்லாஹும் சலவாத்தி சொல்லுகிறான், அல்லாஹ்வுடைய மலக்குமார்களும் சொல்லுகிறார்கள். எனவே நீங்களும் இப்பொழுது அந்த நபியின் மீது சலவாத்தும் சொல்லுங்கள் சலாமும் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் எங்கள் மீது எவ்வளவு ஒரு பக்குவமாக அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது சலவாத்து சொல்லுமாறு சொல்லி இருக்கிறான் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் இடம்பெற்ற மிக முக்கியமான நிகழ்வுகளில் இந்த சலவாத்து நபியின் மீது சொல்ல வேண்டும் என்று இறங்கிய நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையில் பாரிய ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டது. நபிகளாருடைய வாழ்க்கையில் அது பெரும் சந்தோஷத்தை உண்டாக்கியது. அபி மஸ்ஊத் அல் பத்ரி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள், நபியே நாயகமே, அமரனா அன் நுஸல்லி அலைக யா ரசூலல்லாஹ், நபியே நாயகமே, உங்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லுமாறு அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான், ஃபகைஃப நுஸல்லி அலைக, உங்கள் மீது நாங்கள் எவ்வாறு ஸலவாத்தி சொல்ல வேண்டும். அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான், நபியின் மீது நீங்கள் ஸலவாத்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான், எனவே உங்கள் மீது நாங்கள் எவ்வாறு ஸலவாத்தி சொல்ல வேண்டும். ஃபஸகத நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த தோழர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நபி அவர்கள் சற்று அமைதியாக மௌனம் காக்கிறார்கள். ஃபகால, கொஞ்ச நேரத்துக்கு பின்னால நபி அவங்க சொன்னார்கள், எப்படி நீங்கள் என் மீது சலவாத்தி சொல்ல வேண்டும் தெரியுமா, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம் வ பாரிக அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد இந்த சலவாத்தை தான் இப்படித்தான் என் மீது நீங்கள் சலவாத்தை சொல்ல வேண்டும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சஹாபிக்கு தன்னின் மீது இப்படித்தான் சலவாத்தை சொல்ல வேண்டும் என்று நபி அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எத்தனை ஆண்டு காலமாக நபியின் மீது நாம் சலவாத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நபி சொன்னவாறு சொல்லுகின்ற நேரத்தில் தான் அதில் ஒரு பூரணத்துவம் இருக்கிறது. நபி எதிர்பார்த்த சலவாத்து அவர்களை சென்றடைகின்ற நேரத்தில் அது அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான சவாபுக்கு அது தகுதி உள்ளதாக அமைகிறது. எனவே நாங்கள் நபியின் மீது சலவாத்து சொல்லுகின்ற நேரத்தில் நபி அவர்கள் எவ்வாறு நபியின் மீது சலவாத்து சொல்ல வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்களோ அத்தஹியாத்து கடைசியிலே நாங்கள் ஓதுகின்ற இந்த இப்ராஹிமியத்தான சலவாத்து தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சொல்லப்பட வேண்டும். அதனைத்தான் சொல்லுமாறு நபி அவர்கள் சொல்லியதாக முஸ்லிமிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கஅப் இப்னு உஜ்ரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஹுத்பா பிரசங்கம் நிகழ்த்துவதற்காக மிம்பர் கருகாமையிலே நபிகளார் அவர்கள் வருகிறார்கள். வந்த நபி அவர்கள் மஸ்ஜிதில் இருந்த அத்தனை சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், ஆங்காங்கே தூரத்திலே இருக்கக்கூடிய என்னுடைய தோழர்களே, மிக நெருக்கமாக கிட்ட வாருங்கள் என்று நபி அவர்கள் எல்லா சஹாபாக்களின் தன்னருகில் அழைத்தார்கள். அழைத்த நபி அவர்கள் உடனே மூன்று படிகள் ஏறி மிம்பருக்கு ஏறிவிடுவார்கள். ரசூலுல்லா வளமையாக குத்பா அப்படித்தான் செய்வார்கள். ஆனால் வளமைக்கு மாற்றமாக ஒவ்வொரு படியிலும் நபி அவர்கள் காலடித்து வைக்கின்ற நேரத்திலே ஆமீன் 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 என்று சொல்லியவர்களாக நபி அவர்கள் படியேறி சென்று குத்பாவை நிகழ்த்துகிறார்கள். மூன்று படிகளிலும் ஆமீன் சொல்லிய நபி அவர்களுடைய இந்த சொல்லும் செயலும் அருமை தோழர்களாம் சஹாபாக்களுக்கு சற்று வியப்பை ஆச்சரியத்தை உண்டாக்கியது. குத்பா முடித்தவுடன் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, வளமைக்கு மாற்றமாக குத்பா ஓதுவதற்காக மிம்பரில் ஏறிய நேரத்தில் ஆமீன் ஆமீன் என்று சொன்னீர்களே, என்ன காரணம் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் மிம்பரில் ஏறுவதற்கு ஆயத்தமாகிய நேரத்தில் வானவர்களின் தலைவர் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் வந்து நின்றார்கள். வந்து நின்று மூன்று விதமான துஆக்களை கேட்டார்கள். அந்த துஆவிற்கு ஆமீன் சொல்லுமாறு என்னை பார்த்து சொன்னார்கள். அந்த மூன்று துஆவிலே கேட்டவுடன் நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னார்கள் கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மூன்று துஆக்கள் என்ன? ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட அந்த மூன்று துஆக்கள் என்ன? ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டார்கள், முதலாவதாக, எந்த பிள்ளை தன்னுடைய தாயும் தகப்பனும் வயோதிப வயதை அடைந்து அவர்களுக்கு பணிவிடைகள் செய்து அதன் மூலமாக சுவர்க்கம் நுழைய முடியவில்லையோ அந்த குழந்தை அந்த பிள்ளை நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள். நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரண்டாவது படியில் நான் கால் வைத்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ கேட்டார்கள். ரமலானுடைய காலம் வந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அவனும் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ கேட்க நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவது படியிலே நான் காலெடுத்து வைக்கின்ற நேரத்தில் அதே ஜிப்ரீல் மீண்டும் ஒரு துஆவை கேட்டார். அது என்ன துஆ தெரியுமா? நபியே, உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டு உங்களுடைய பெயரை கேட்டு யார் உங்கள் மீது சலவாத்து சொல்லாமல் வாயை மூடிக்கொண்டு ஓமேர்களாக இருக்கிறார்களோ இவர்களும் நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் துஆ கேட்க நான் ஆமீன் சொன்னேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சாதாரண விடயம் அல்ல, விளையாட்டு அல்ல. அலட்சிய போக்கோடு கேட்டும் கேட்காத செவிடர்களாக இருக்கக்கூடிய விடயம் அல்ல இது. மூன்று பிரதான விடயங்களை இந்த சமூகத்தினருக்கு உணர்த்தினார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த ஹதீஸிலே மிக முக்கியமான பல விடயங்கள் இடம்பெற்றிருக்கிறது. கேட்ட நாள் துஆ கேட்ட நாள் வெள்ளிக்கிழமை, கேட்ட இடம் மிம்பரில் வைத்து துஆவை கேட்டவர்கள் அத்தனை மலக்குமார்களுக்கும் தலைவராக இருந்து இந்த நபிக்கும் மட்டுமல்ல ஏனைய நபிமார்களுக்கும் அல்லாஹ்விடத்திலிருந்து வகியை கொண்டு வருகின்ற பொறுப்பை ஏற்ற ஜிப்ரஹீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த துஆவிற்கு ஆமீன் கூறியவர்களும் சாதாரணமான மனிதர் அல்ல. ரஹ்மத்துடைய நபி அவர்கள், எல்லா நபிமார்களுக்கும் தலைவர், எல்லா ரசூல்மார்களுக்கும் தலைவராக வந்த அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய துஆவிற்கு எப்பேற்பட்ட ஒரு வலு, ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் வைத்திருப்பான் என்பதை சிந்தித்து பாருங்கள். பெற்றோரை அல்லாஹ் தந்திருக்கிறான் பிள்ளைகளுடைய கண் குளிர்ச்சியாக. வயோதிப வயதை அடைந்து விட்டால் தாயும் தகப்பனும் அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். பிள்ளைகள் தாயுடைய தகப்பனுடைய தேவையை அறிந்து பிள்ளைகள் காரியமாற்ற வேண்டும். உடம்புல நல்ல சக்தி நல்ல கட்ஸ் இருக்கிற நேரத்தில் தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் அந்த அளவுக்கு பெருசா எந்த ஒரு உதவியும் செய்ய தேவையில்லை. அவர்கள் அவர்களுடைய வேலையை தானாக செய்து கொள்ளுவார்கள். வயோதிபம் முதுமை வந்துவிட்டால் கூடவே சேர்ந்து நோயும் வந்துவிடும். எழுந்து நடக்க முடியாது, தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. இப்படியான வயதாளிகளாக, நோயாளிகளாக வயோதிபர்கள் இருக்கின்ற நேரத்தில் அவர்களுடைய தேவையை அறிந்து பிள்ளை செல்வங்கள் அவர்களுக்கு அருகாமையில் சென்று அவர்களுடைய காரியத்தை நிறைவேற்றி கொடுத்தால் அந்த வயதான உம்மாவும் பாப்பாவும் அந்த பிள்ளைக்காக மனதார துஆ செய்வாங்க. யா அல்லாஹ், என்ற பிள்ளைக்கு நீ ரஹமத் செய்வாயாக என்று அந்த துஆ தான் நிச்சயமாக அந்த மனிதனை, அந்த பிள்ளையை சுவர்க்கத்துக்கு அழைத்து செல்லும். நபி அவர்கள் சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் உங்களுக்கு வேண்டுமா? அல்லாஹ் உங்களை பொருந்திக் கொள்ள வேண்டுமா? உங்களுடைய தாய் தகப்பன் உங்களை பொருந்திக் கொண்டால் போதும். அல்லாஹ்வுடைய வெறுப்பு அல்லாஹ்வுடைய கோபம் உங்களுக்கு வேண்டுமா? உங்களுடைய தாய் தகப்பனுடைய கல்வை நீங்கள் புண்படுத்தினால் போதும், அல்லாஹும் உங்களை வெறுத்து விடுவான், கோபித்துக் கொள்ளுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி அவர்கள் யுத்தத்திற்காக படைகளை சஹாபாக்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் அணியணியாக யுத்தத்திலே கலந்து கொள்வதற்கு செல்லுவதற்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள். ஒரு தோழர் சஹாபி அவர்கள் விரைந்து வருகிறார்கள். வேகமாக பதட்டத்தோடு நபிகளாருக்கு முன்னால் வந்து சொல்லுகிறார், நபியே நாயகமே, நானும் யுத்தத்திலே கலந்து கொள்ள வேண்டும், ஜிஹாதில் கலந்து கொள்ள வேண்டும், எனக்கும் அனுமதி தாருங்கள் நபியே நாயகமே. நபி அவர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா? அஹையுன், உங்களோட உம்மா அல்லது வாப்பா ஹயாத்தோட ஈக்கிறாங்களா அல்லது மௌத் ஆகிட்டாங்களா? அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய உம்மா ஹயாத்தோட தான் நீக்கிறா. நான் ஜிஹாதுக்கு போறதுக்கு அனுமதி கேட்ட நேரத்துல அவ எனக்கு அனுமதி தரல. சொன்னா, வாப்பா என்ன பாக்குறதுக்கு யாரும் இல்ல, நீ வீட்டில இருந்து என்ன பாத்துக்கோ, நான் எப்ப மௌத்தாகிடுறேனோ அதுக்கு பின்னால் நீ ஜிஹாதுல கலந்துக்கோன்னு சொன்னா. எனவே நபியே நாயகமே, நீங்க சொன்னீங்க ஜிஹாதுல கலந்து கொண்டு உடம்புல இருந்து ஒரு ஈமானிய துளி ரத்தம் நிலத்தில் விழுறதுக்கு முன்னால அந்த மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அவர் ஷஹீதாக்கப்பட்டுட்டா, அவர் குளிப்பாட்டாம அவரை கொண்டு போய் அடக்கம் செஞ்சா அந்த ரத்தம் வடிய வடிய அவர் மஹ்ஷர் பெருவழியில் அல்லாஹ்வுக்கு முன்னால வருவார் என்றும், அவருக்கு கேள்வி கணக்கில்லாத சுவர்க்கம் கிடைக்கும் என்றும் நபியே நாயகமே சொன்னீங்க, இந்த சவாப நான் எடுத்துக்கொள்ளோனும் அடைஞ்சு கொள்ளோனும் என்றதுக்காக ஜிஹாதுக்குல கலந்து கொள்றதுக்கு ஓடி வந்தேன். இது என் உம்மாவுக்கு விருப்பம் இல்ல. ஏன் விருப்பம் இல்ல? அவ பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு வேற யாரும் இல்ல வீட்டுல. எனவே என்னுடைய தாய் அழுது கொண்டிருக்கிறாள், அந்த அழுகையோடு நான் என்னுடைய தாயுடைய கையில் இருந்து பிரியாவிடை விட்டு விட்டு வந்து விட்டேன் என்று சொன்னார்கள் அந்த சஹாபி அவர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு ஜிஹாதில் கலந்து கொள்வதை விட உங்களுடைய அழுகின்ற தாயை சமாதானப்படுத்தி அவர்களை சிரிக்க வையுங்கள், அவர்களுக்கு நீங்கள் பணிவிட வேலை செய்து கொடுங்கள், இது ஜிஹாதில் கலந்து கொள்வதை விட மேலான சவாப் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த பிள்ளை உம்மா வாப்பாவுடைய முகத்தை சிரித்த முகத்தோடு அன்பாக ஆதரவாக கனிவோடு, எந்த பிள்ளை தன்னுடைய தாயுடைய தகப்பனுடைய முகத்தை ஒரு தடவை பார்ப்பாரோம், அவருக்கு ஹஜ்ஜுடைய தவாபு கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய நேரத்தில் ஒரு சஹாபி அவர்கள் கேட்டார்கள், ஒரு பிள்ளை தன்னுடைய தாயுடைய தகப்பனுடைய முகத்தை ஒரு நாளைக்கு 100 தடவை பார்க்கின்றான் என்றால் அவனுக்கு 100 ஹஜ்ஜுடைய தவாபு கிடைக்குமா? அருளை உருவான கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவன் 100 தடவை அல்ல, 1000 தடவை தாயுடைய தகப்பனுடைய முகத்தை இரக்கத்தோடு பாசத்தோடு பார்த்தாலும் அத்தனை தடவைக்கும் அவனுக்கு ஹஜ்ஜுடைய தவாபு கிடைக்கும் என்று சொன்னார்கள் கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவேதான் இப்படியெல்லாம் நன்மைகளை சொல்லிய நபி அவர்கள் சொன்னார்கள், தாயுடைய தகப்பனுடைய காலடியிலே சொர்க்கம் இருக்கிறது, அதனை பெற்றுக் கொள்ளாத பிள்ளைகளுக்கு நாசம் கிடைக்கும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். இரண்டாவது என்ன விடயம், ரமலானை அல்லாஹ் தருகின்றான் பாவங்கள் மன்னிப்பதற்காக, ரமலானை தருகின்றான் அடியார்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதற்காக. ரமலான் வந்தாலே நல்லடியாருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுமே, ரமலானுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் புரியாமல் தெரியாமல் விளங்காமல் யார் யாரெல்லாம் தன்னுடைய மனம் போன போக்கிலே அந்த காலத்தை கழித்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் இருக்கிற மேந்தி அல்லாஹும்ம இன்னக அஃபூன் கரீம் துஹிப்புல் அஃப்வ ஃஅஃபு அன்னீ, யா அல்லாஹ் நீ பாவங்களை மன்னிக்க கூடிய ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாய், பாவ மன்னிப்பை ரொம்ப ரொம்ப விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய், எனவே எங்களுடைய பாவத்தை மன்னித்துக் கொள்வாயாக என்று தௌபா செய்து மன்றாடி கண்ணீர் வடித்து யாரெல்லாம் கேட்கிறார்கள் இவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான், ஏனோ தானோ என்று காலத்தை கழிக்கக்கூடிய மக்களுக்கு அவனுடைய அதாபும் சாபமும் தான் உண்டாகிக் கொண்டிருக்கும். எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், ரமலானுடைய காலம் வந்தும் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நாசம் உண்டாகட்டும் என்று நபி அவர்கள் அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். நபி அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். மூன்றாவது கட்டம் தான், நபி அவர்கள் மீது சலவாத்து சொல்லி யார் அதற்கு பதில் சொல்லவில்லையோ இவர்களுக்கும் நாசம் உண்டாகட்டும் என்ற அந்த துஆ எங்களுக்கு பாரிய ஒரு சவாலையும் படிப்பினையையும் எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, தொழுகையிலாக இருந்தாலும் சரிதான், ஏனைய வணக்க வழிபாடுகளிலாக இருந்தாலும் சரிதான், நபியின் மீது சலவாத்து சொல்லுகின்ற முறைமைகளை பற்றி ஹதீஸ் ஷரீஃபில் அதிகமான ஹதீஸ்கள் ஏராளமான ஹதீஸ்கள் குவிந்து காணப்படுகிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரா ரவாஹு முஸ்லிம், எந்த மனிதன் நபியின் மீது ஒரு ஸலவாத்து சொல்லுவாரோ அந்த மனிதனின் மீது அல்லாஹ் 10 சலவாத்துக்கள் சொல்லுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதைவிட பெரும் பாக்கியம் என்ன இருக்க முடியும்? ஒன்றுக்கு ஒன்று அல்ல, ஒன்றுக்கு 10 சலவாத்துக்களும் 10 நன்மைகளும் தருகின்ற ஒரு அருளாளனாக அல்லாஹ் இருக்கின்றான். இது எதன் காரணமாக? அல்லாஹ்வுடைய ஹபீபின் மீது சலவாத்து செல்லக்கூடிய நன்மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய பாக்கியம் இதுவாக இருக்கிறது என்று ஹதீஸ் ஷரீஃப் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை கியாமத்துடைய நாளையில் சில மக்கள் எனக்கு அருகாமையில் மிக நெருக்கமாக இருப்பார்கள், அவுலன் நாஸ் பி யௌமல் கியாம அக்ஸரஹும் அலைய ஸலாதன் ரவாஹு திர்மிதி. கியாமத்துடைய நாளையில் சில மக்கள் எனக்கு அருகாமையில் இருப்பார்கள், என்னுடைய நண்பர்களாக இருப்பார்கள், அவர்களை பார்ப்பதற்கும் அவர்களோடு பேசுவதற்கும் அவர்களோடு சம்பாதிப்பதற்கும் நான் அரவணைத்துக் கொள்வதற்கும் நான் ஆசைப்படுவேன். அந்த மக்கள் யார் தெரியுமா? காலையிலும் மாலையிலும் இரவிலும் பகலிலும் ஓய்வான நேரங்களில் எந்த நேரத்திலும் தங்களுடைய நாவுகளினால் என் மீது சலவாத்து சொல்லுகிறார்களே, இந்த மக்கள் தான் நாளை கியாமத்துடைய நாளையில் எனக்கு அருகாமையில் இருப்பார்கள் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அடுத்த ஹதீஸ் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவுஸ் இப்னு அவுஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன மின் அஃதலி அய்யாமிக்கும் யௌமல் ஜும்ஆ ஃஅத்திரு அலைய மின ஸ்வலாத்தி ஃபீஹா. நாட்களிலே மிக சிறந்த நன்னாள் எது தெரியுமா? ஜும்ஆவுடைய நாள். நாட்களுடைய தலைவராக திகழக்கூடிய நன்னாள் தான் ஜும்ஆவுடைய நாள். எனவே அந்த ஜும்ஆவுடைய நாளையில் என்னின் மீது நீங்கள் அதிகமாக சலாத்து சொல்லுங்கள். ஃபைன்ன ஸலாத்துக்கும் மஃரூதத்துன் அலைய, நீங்க என்னின் மீது சொல்லக்கூடிய சலவாத் ஒவ்வொன்றும் எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது. இன்னாருடைய மகன் இன்னார் உங்கள் மீது சலவாத்து சொல்லுகிறார் என்று என்னின் மீது எடுத்து காட்டப்படுகிறது என்று சொல்லிய நேரத்தில் சஹாபாக்களில் ஒருவர் நபிகளை பார்த்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், وكيف تعرض صلاتنا عليك وقد ارنت. நீங்க மௌத்தாகி கபர்ல வைக்கப்பட்டதன் பின்னால் மண்ணுக்கு உங்களுடைய உடம்பு இரையாகி உங்களுடைய உடம்பு மண்ணோட மண்ணாக ஆகிடுமே, அதற்கு பின்னால் உங்களுடைய உடம்பு ஒன்றும் மண்ணுக்குள் இருக்காதே, நீங்கள் எவ்வாறு எங்களுடைய சலாத்துக்கு பதில் சொல்ல போகிறீர்கள், எங்களுடைய சலவாத் உங்களுக்கு எவ்வாறு எடுத்து காட்டப்படுகிறது என்று நபித்தோழர் ஒருவர் நபிகளாரை பார்த்து கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஹர்ரம அலல் அர்லி அஜ்சாதல் அன்பியா ரவாஹு அபூ தாவூத். நபிமார்களுடைய உடம்பை மண் தின்னுவதை அல்லாஹ் ஹராமாக்கி வைத்திருக்கிறான், எனவே என்னுடைய உடம்பை மண் தின்னாது அல்லாஹ் ஹராமாக்கிட்டான், எனவே நீங்க எந்த இடத்துல இருந்து எப்படி சலவாத்து சொன்னாலும் அது எனக்கு எடுத்து காட்டப்படுகிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், சல்லு அலைய, என் மீது சலவாத்து சொல்லுங்கள், ஃபைன்ன ஸலாத்துக்கும் தப்லுகுனி ஹைது குன்தும் ரவாஹு அபூ தாவூத். பூமியில எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, என்னை நீங்கள் சலவாத்து சொல்வீர்களே, ஆனால் அத்தனை சலவாத்துகளும் என்னின் மீது எடுத்து காட்டப்படும், அது எனக்கு எட்டி வைக்கப்படும், அந்த சலாத்துக்கும் சலாமுக்கும் நான் பதில் சொல்லுகிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எத்தனையோ ஹதீஸ் ஷரீஃப்களிலே பார்க்கிறோம் நபியின் மீது சலவாத்து சொல்லுகின்ற மாண்பையும் மகத்துவங்களையும் சொல்லக்கூடிய ஏராளமான பல ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமிதி என்ற கிரந்தத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொன்னார்கள், அல் பகீல், உலோபித்தனமுடையவன் யார் தெரியுமா? கஞ்சத்தனமுடையவன் யார் தெரியுமா? மன் ஸிக்ருது இந்தஹு ஃபலம் யுஸல்லி அலைய, என்னுடைய பெயர் சொல்லப்பட்டு அதற்கு யார் பதில் சலவாத்து சொல்லாமல் இருக்கிறார்களோ இவர்களே இந்த சமூகத்தில் பெரும்பெரும் உலோபிகளாகவும் கஞ்சத்தனமுடையவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபியின் மீது நாம் விரும்பி சலாம் சொல்லுவது சலவாத்து சொல்லுவது என்பது ஒரு புறம் இருக்க, யாராவது ஒருவர் நபியுடைய பெயரை சொல்லிவிட்டால் விரும்பியோ விரும்பாமலோ அந்த நபியின் மீது சலவாத்து சொல்லுவது எம் மீது சுமத்தப்பட்ட ஒரு கடமையாக இருக்கிறது. நாம விரும்பி சலவாத்து சொல்லுவது என்பது ஒரு புறம் இருக்க, யாராவது நபியுடைய பெயரை சொல்லிவிட்டால் அது எங்களுடைய காதுகளிலே வந்து விழுகிறது என்றால் அது ஒன்று தொலைக்காட்சியினூடாக இருக்கலாம், வானொலியினூடாக இருக்கலாம், அல்லது எந்த ஒரு ஊடக சாதனத்தின் மூலமாகவாக இருந்தாலும் சரிதான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயர் எங்களுடைய காதுகளிலே வந்து விழுகின்றது என்றால் உடனுக்குடன் வாயை திறந்து அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத், குறைந்தது வபாரிக் வஸல்லிம் அலை என்றாவது ஸலவாத்து சொல்லிக் கொண்டால் நபி அவர்கள் சொன்னார்களே இந்த சமூகத்தில் பகீல் கஞ்சத்தனமுடையவன் என்று சொன்னார்களே அந்த கூட்டத்திலிருந்து அல்லாஹ் இந்த ஸலவாத்து சொல்லிய மனிதனை அல்லாஹ் பாதுகாப்பான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வெறுமனே ஸலவாத்து சொல்லுவதனால் நன்மைகள் மட்டுமல்ல, எங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாகுவதற்கு அல்லாஹ்விடத்திலே உயர்த்தி காண்பிக்கப்பட்டு எங்களுடைய அமல்கள் அல்லாஹ் கபூல் செய்வதற்கு இந்த சலவாத் பாரியதோர் காரணியாக இருக்கிறது என்பதை பின்வரும் நபிமொழிகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமிஅ அன்-நபிய்யு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலன் யதுஉ ஃபீ ஸலாத்தி, ஒரு மனிதர் என்ன செய்தார், மஸ்ஜிது நபவியில் தொழுது முடித்து விட்டு அவசரமாக ரெண்டு கையையும் ஏந்தி துஆ கேட்க ஆரம்பித்தார். தனக்கு தேவையானவற்றை எல்லாம் துஆவிலே கேட்டுக் கொண்டிருக்கிறார். நபி அவர்கள் அருகாமையில் இருந்து அவர் கேட்கின்ற துஆவை தன்னுடைய காதுகளால் நபி அவர்கள் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கேட்ட நபி அவர்கள் சொன்னார்கள், அந்த சஹாபியை பார்த்து, அஜிலஹாதா, இந்த தோழர் துஆ கேட்கின்ற விடயத்தில் ரொம்ப அவசரப்பட்டுட்டார் என்று சொல்லிய நபி அவர்கள் சொன்னார்கள், இதா சல்லா அஹதுக்கும் ஃபல்யப்தா பித்தஹ்மீத் ثم يصلي على النبي صلى الله عليه وسلم ثم يدعو بما شاء رواه ابو داود. நீங்கள் துஆ கேட்பதற்கு ஆரம்பித்தால் எடுத்தவுடன் உங்களுக்கு தேவையானவற்றை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கேட்காதீர்கள். துஆ கேட்பதற்கென்று சில அதபு ஒழுக்கங்கள் இருக்கிறது, சில முறைகள் இருக்கிறது. அப்படி கேட்டால் தான் உங்களுடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூல் ஆகும் என்று சொல்லிய நபி அவர்கள் சொன்னார்கள், துஆ கேட்பதற்கு முன்னால் அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள், அல்லாஹ் விரும்பக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை புகழுங்கள், சும்மா யுஸல்லி அலன் நபிஜி, பின்னால் அந்த நபியின் மீது அதிகமாக சலவாத்து சொல்லுங்கள். சலவாத்து சொல்லியதன் பின்னால் உங்களுக்கு என்ன என்ன விருப்பமோ அவை எல்லாவற்றையும் அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள், இப்பொழுது உங்களுடைய துஆ கபூல் ஆகும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எடுத்ததுக்கெல்லாம் துஆ கேட்கிறோம், கேட்டதெல்லாம் கிடைக்கிறதா? கிடைக்காமல் நம்பிக்கை இழந்த வரலாறும் வாழ்க்கையும் தான் நம்முடைய கையில மிச்சம் இருக்கிறது. முறை தவறி அல்லவா கேட்கிறோம்? நபி அவர்கள் சொன்னவாறு கேட்டதாக நம்மில் யார் இருக்கிறார்கள்? நபி அவர்கள் சொன்னவாறு கேட்ட மக்கள் இந்த உலகத்தில் கேட்டதை இந்த உலகத்தில் பெற்றுத்தான் தங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்திருக்கிறார்கள். கேட்டதை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். மாற்றமாக அல்லாஹ்வை புகழாமலும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லாமலும் யாரேனும் துஆ கேட்பார்களே ஆனால் இவர்களது துஆ நிச்சயமாக அவருடைய தலைக்கு மேலால் கூட உயர்த்தப்பட மாட்டார். எனவே துஆ கேட்கிறதுக்கு முன்னால் அவர்கள் நல்ல பல அமல்கள் செய்ய வேண்டும். செய்ததற்கு பின்னால் அல்லாஹை புகழ வேண்டும். குறைந்தபட்சம் அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா என்று அல்லாஹை சுக்கூர் செய்து அல்லாஹை புகழ்ந்து விட்டு நபியின் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வஅலா ஆலி முஹம்மத் வபாரிக் வஸல்லிம் அலைஹி, இப்படி நபியின் மீது ஸலவாத்து சொல்லிவிட்டு எங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் துஆக்களிலே கேட்கின்ற நேரத்தில் நிச்சயமாக எங்களது துஆ அங்கீகரிக்கப்படும். எனவே நபி அவர்கள் சொன்னார்கள், துஆ கேட்டு உங்களது துஆ அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த நபியுடைய ஸலவாத் அங்கே தேவைப்படுகிறது. ஸலவாத் இல்லாம உங்களுடைய துஆவும் இல்லை என்று சொன்னார்களே நபி அவர்கள், இது எங்களுடைய சிந்தனைக்கு வர வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, மஸ்ஜிதிற்கு வருகின்ற நேரத்தில் நபி அவர்களுடைய ஒழுக்கத்தை பாருங்கள். தன்னுடைய வீட்டிலே உது எடுத்துக் கொண்டு பாதையின் வலப்பக்கமாக நபி அவர்கள் மஸ்ஜித் நோக்கி வருவார்கள். வருகின்ற சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து மஸ்ஜிதிற்கு வருகின்ற நேரத்தில் உது எடுத்துக் கொண்டு வருவார்கள். வருகின்ற நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து கொண்டு வருவார்கள். அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூராம், யா அல்லாஹ், என்னுடைய கல்விலே ஒளியை உண்டாக்குவாயாக. வஃபீ பஸரி நூரா, யா அல்லாஹ், என்னுடைய இரண்டு கண் விழிகளிலும் பார்வையிலும் ஒளியை உண்டாக்குவாயாக. வஃபீ ஸம்இ நூரா, என்னுடைய இரண்டு காதுகளிலும் செவிப்புலன்களிலும் யா அல்லாஹ் ஒளியை உண்டாக்குவாயாக. வஜஅல் அமாமி நூரா வல் கல்பி நூரா, யா அல்லாஹ், என்னுடைய நெஞ்சுக்கு முன்னாலும் முதுகுக்கு பின்னாலும் ஒளியை உண்டாக்குவாயாக. வஜஅல் யமீனி நூரா வஷ் ஷமாலி நூரா, யா அல்லாஹ், என்னுடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் யா அல்லாஹ் நீ ஒளியை உண்டாக்குவாயாக. வஜஅல் ஃபௌக்கி நூரா வ தஹ்தி நூரா, யா அல்லாஹ், என்னுடைய உச்சம் தலைக்கு மேலால் உள்ளம் காலுக்கு கீழால் ஒளியை உண்டாக்குவாயாக. அல்லாஹும்ம அஅத்தினி நூரா, என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஒளிமயமானதாக ஆக்கியருள்வாயாக என்று நபி அவர்கள் துஆ செய்து கொண்டே மஸ்ஜிதை வந்து அடைவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், பள்ளிக்கு வருவதை கூட நபி அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். வீட்டிலே உதவெடுத்துக் கொண்டு வாருங்கள், பாதையிலே வருகின்ற நேரத்திலே வலப்பக்கமாக வாருங்கள். இந்த சமூகத்துடைய நல்ல அஹ்லாக், நல்ல குணமாக நபி அவர்கள் எதனை சொன்னார்கள்? மிகவும் இலகுவாக எளிமையாக நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு செய்தியைத்தான் இந்த உம்மத்துடைய நல்ல பண்பு என்று நபி அவர்கள் சொன்னார்கள். என்ன பண்பு? ஒரு மனிதன் காரி எச்சிலை சளியை துப்புகிறான் நடுப்பாதையில், நாலு பேருடைய கண்ணுக்கு தெரிகின்ற விதத்தில் துப்பிய சளியை எச்சிலை நாலு பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் மறைக்காமல் விட்டு விட்டு செல்லுகிறானே, இது என்னுடைய சமூகத்திலே நான் பார்த்த அருவறுப்பான கெட்ட விடயம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், என்னுடைய சமூகத்திலே நான் கண்ட நல்ல விடயம் என்ன தெரியுமா? எச்சிலை அல்லது சளியை துப்புகின்ற நேரத்தில் இடப்பக்கமாக துப்பி மற்றவருடைய கண்ணுக்கு தெரியாமல் மறைத்து விட்டு செல்லுகின்றார்களே, இந்த செயல்தான் என்னுடைய சமூகத்திலே மிக மிக நல்ல குணம், நல்ல பழக்கமாக நான் பார்க்கிறேன் என்று சொன்னார்கள் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அற்பமான காரியம், சிம்பிளான விடயம், ஆனால் இதனைத்தான் இந்த சமூகத்துடைய இலட்சியமாக, சமூகத்தினுடைய அடையாளமாக நபி அவர்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள் என்றால் நாங்கள் இந்த விடயத்தில் எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். எச்சிலை துப்பினாலும் இடது பக்கமாக துப்ப வேண்டும், அதுவும் நாலு பேருடைய கண்ணுக்கு தெரியாமல் அதனை மறைத்து விட வேண்டும். இது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபியவர்கள் மஸ்ஜிதுக்கு வருவார்கள். வந்த நபியவர்கள் பள்ளிக்குள் முதலாவது தன்னுடைய வலக்காலை எடுத்து வைக்கின்ற நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வார்கள், பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதி. அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லியவனாக, நபியின் மீது ஸலவாத்து சொல்லியவனாக நான் பள்ளிக்குள்ளே நுழைகிறேன். யா அல்லாஹ், உன்னுடைய பரக்கத்துடைய ரஹமத்துடைய கதவை எனக்காக திறந்து தருவாயாக என்று துஆ செய்து கொண்டே நபி அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ளே வருவார்கள். மஸ்ஜிதுக்கு வந்து தன்னுடைய அமல்களை முடித்து விட்டு வீட்டை நோக்கி புறப்பட்டு செல்லுகின்ற நேரத்தில், மஸ்ஜிதில் இருந்து தன்னுடைய காலை வெளியே வைக்கின்ற நேரத்தில் இடது காலை முதலாவது வெளியே வைத்து துஆ ஓதுவார்கள், பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபதலிக், யா அல்லாஹ், உன்னுடைய பெயரை சொல்லியவனாக, உன்னுடைய நபியின் ஸலவாத்து சொல்லியவனாக நான் இந்த பள்ளியை விட்டு வெளியேறுகிறேன். உன்னுடைய கயிறுகளையும் பரக்கத்துகளையும் உன்னுடைய சிறப்புகளையும் யா அல்லாஹ் உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டே வெளியேறுகிறேன். இப்படித்தான் நபி அவர்கள் பள்ளியிலிருந்து வெளியேறுகின்ற நேரத்தில் ஓதிக்கொண்டே செல்லுவார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃப்களில் அதிகமான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸ்களை எல்லாம் கேட்கின்ற நேரத்தில் வெறுமனே இவைகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு செய்தியாக, தகவல்களாக மட்டும் எங்களுடைய சிந்தனை வந்து தொடக்கூடாது. அன்றாடம் மஸ்ஜிதுக்கு வருகிறோம், வருகின்ற நேரத்தில் இந்த பழக்கங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும், உதவெடுத்துக் கொண்டு வர வேண்டும். மஸ்ஜிதுக்கு வருகின்ற நேரத்தில் நாங்கள் அமைதியாக பார்வையை தாழ்த்தி கொண்டு வர வேண்டும். மஸ்ஜிதுக்கு வந்து செருப்பை கலட்டி உள்ளே காலை வைக்கின்ற நேரத்தில் வலது காலை உள்ளே வைக்க வேண்டும், பிஸ்மி சொல்லி இந்த துஆவை ஓதிக்கொண்டு வர வேண்டும். மஸ்ஜிதிலிருந்து வெளியேறுகின்ற நேரத்தில் எங்களுடைய இடது காலை முதன் முதலாக வைக்க வேண்டும், வைத்து நபி அவர்கள் ஓதிய துஆவை ஓதிக்கொள்ள வேண்டும். செருப்பை அணிகின்ற நேரத்தில் பிஸ்மி சொல்லி செருப்பை அணிய வேண்டும், வலது காலை முதன் முதலாக அணிய வேண்டும். இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவர்கள் நமக்கு கற்றுத்தந்த மிக முக்கியமான சுன்னத்தாக இருக்கிறது. நம்மில் பல பேர் வலது கையால் தான் சாப்பிடுகிறோம். சாப்பிட்டு முடித்ததன் பின்னால் குடிக்கின்ற பருகுகின்ற தண்ணீராக இருக்கலாம், பானமாக இருக்கலாம், அல்லது தேநீராக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நம்மில் பல பேர் இடது கையால் குடிக்கின்ற பழக்கத்தை பார்க்கிறோமா இல்லையா? இது ஷைத்தானுடைய பழக்கம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். எந்த மனிதன் இடது கையால் உண்பானோம், இடது கையால் குடிப்பானோம், இது ஷைத்தானுடைய பழக்கம், நபிக்கு வெறுப்பான செயல், அல்லாஹ் விரும்பாத செயல் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு ஒன்றை கொடுக்கின்ற நேரத்திலும் மற்றவரிடத்திலிருந்து ஏதாவது ஒன்றை வாங்குகின்ற நேரத்திலும் வலது கையால் கொடுங்கள், வலது கையால் வாங்குங்கள், யாரும் இடது கையால் கொடுக்கவும் வேணாம் இடது கையால வாங்கவும் வேணாம். இது ஷைத்தானுடைய பழக்கம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவைகள் எல்லாம் நாங்கள் அன்றாடம் விடக்கூடிய தவறுகள். யாரிடத்திலே சென்று முறையிடப் போகிறோம்? எல்லாம் தெரியும், ஒன்றும் தெரியாத சமூகமாக வல்லவா நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அஸான் சொல்லி முடித்ததன் பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதியதன் பின்னால் தான் அஸானுடைய துஆவை ஓத வேண்டும். அந்த அஸானுடைய துஆவிற்கு இருக்கக்கூடிய அஸானுடைய துஆவிற்கு இருக்கக்கூடிய மரியாதை தான் என்ன என்று சிந்தித்து பார்த்தீர்களா? நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த மஸ்ஜிதில் தொழுகைக்காக அஸான் சொல்லப்படுகின்ற நேரத்தில் வாய் மூடி யாருடனும் பேசாமல் கதைக்காமல் இருந்து பாங்குக்கு அமைதியான முறையில் முஅஸ்ஸின் அஸான் சொல்லுவதை போல அந்த அஸானுக்கு பதிலுரைத்துக் கொண்டிருக்கிறாரோ, இல்லா ஹய்யா அல ஸலா ஹய்யா அல ஃபலா, முஅஸ்ஸின் பாங்கு சொல்ற மாதிரி நாங்களும் சொல்ல வேண்டும், ஹய்யா அல ஸலா ஹய்யா அல ஃபலா என்று சொல்ற நேரத்தில் மாத்திரம் லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லா என்று சொல்லி முடித்ததன் பின்னால் அஸானுடைய துஆவை யார் முழுமையாக முறையாக ஓதி முடிப்பார்களோ, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தம்ம, அந்த துஆவை முழுமையாக ஓதி முடிக்கிறார்களோ, ஹல்லத் லஹு ஷஃபாஅதி யௌமல் கியாமா, நாளை கியாமத்துடைய நாளையில் அந்த மனிதனுக்காக நான் அல்லாஹ்விடத்திலே ஷஃபாஅத்தி செய்து மன்றாடி அந்த மனிதனை நான் சுவர்க்கத்திற்கு அழைத்து செல்லுவது என்னின் மீது கடமை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பாவங்கள் மன்னிக்கப்பட்டு சொர்க்க வாக்கியத்தை பெற்றுத் தருவதற்கு காரணமாக இந்த அஸான துஆ நாளை கியாமத்துடைய நாளையிலே பிரயோகிக்கப்படும். அல்லாஹ்விடத்திலே நான் மன்றாடுவதற்கு இந்த அஸான துஆ ஒரு காரணமாக இருக்கும் என்று சொன்னார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் எந்த அளவுக்கு இந்த அஸானுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள். அஸான் கேட்கின்ற நேரத்திலே பேசுகிறோம், விளையாடுகிறோம், கதைக்கின்றோம், எங்களுடைய நேர காலங்களை அப்படியே அலட்சிய போக்கிலே சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய பெரியதொரு அமலாக இருக்கிறது என்று யாராவது சிந்தித்திருக்கிறோமா? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இவை மட்டுமல்ல, வாராந்தம் ஒவ்வொரு ஜும்ஆவிலும் ஓதுகின்ற ஹுத்பாவின் போது முதலாவது ஹுத்பாவிலும் இரண்டாவது ஹுத்பாவிலும் கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டு ஸலவாத்து சொல்லப்படவில்லை என்றால் ஹுத்பா ஸிஹத்தாக அது பாத்திலாகிவிடும். தொழுகின்றோம், தொழுகின்ற நேரத்தில் கடைசி அத்தஹியாத்தின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லாமல் சலாம் கொடுப்போமையாக இருந்தால் அந்த தொழுகை கூட கபூல் ஆகாது, அந்த தொழுகையும் பாத்திலாகிவிடும். ஜனாசா தொழுகையின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இரண்டாவது தக்பீருக்கு பின்னால் நாம் நபியின் மீது ஸலவாத்து சொல்லாமல் தொழுது முடிப்போமையாக இருந்தால் மறதிக்கும் ஞாபகம் இல்லாத தன்மைக்கும் அல்லாஹ் மன்னிப்பை வைத்திருக்கிறான். நபியின் மீது வேண்டுமென்றே ஸலவாத்து சொல்லாமல் வேண்டுமென்றே ஒரு மனிதன் தன்னுடைய ஜனாசா தொழுகையை தொழுது முடிப்பானேயானால் அவனுடைய ஜனாசா தொழுகை கபூல் ஆகாது, அதுவும் பாத்திலாகிவிடும் என்று ஷரீஅத்துடைய பார்வையில் எங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஃபர்லான அமலாக இருக்கலாம், சுன்னத்தான அமலாக இருக்கலாம், எந்த ஒன்றாக இருந்தாலும் நபியின் மீது சலவாத்து சொல்லுவது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறது. மதீனாவிலே வாழ்ந்த ஒரு முக்கியமான சஹாபி ரபீஅத் இப்னு கஅப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், எப்பொழுது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அன்று முதல் நபிகளாருக்கு பகல் வேளையிலும் இரவு வேளையிலும் ஹிதுமத்து செய்யக்கூடிய ஊழியம் செய்யக்கூடிய பழக்கத்தை எடுத்து நபிகளாருக்காகவே தன்னை அர்ப்பணித்த தோழர்தான் ரபீஅத் இப்னு கஅப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நபிகளாரிடத்திலே வந்து ஒரு நாள் கேட்டார்கள், நபியே நாயகமே, உங்களுக்கு நான் ஏதாவது ஹிதுமத்து செய்ய வேண்டும், எனக்கு நீங்கள் எனக்கு அனுமதி தாருங்கள் நபியே நாயகமே என்று சொல்லிய நேரத்தில் நபி அவர்கள் அந்த தோழருக்கு அனுமதி கொடுத்தார்கள். பகல் வேளைகளில் நபிகளாரையே சுற்றி சுற்றி வருவார்கள், நபிக்கு தேவையானவற்றை இனம் கண்டு அறிந்து நபியுடைய தேவையை நிறைவேற்றிக் கொடுப்பார்கள். இரவு நேரத்தில் ஓய்வெடுத்துக் கொள்வதற்காக தங்கள் இடத்துக்கு சென்று விடுவார்கள். வளமையாக இதுதான் நடைபெற்று வருவது. ஒரு நாள் அந்த சஹாபி அவர்கள் தன்னுடைய ஓய்விடத்துக்கு சென்று உறங்க ஆரம்பிக்கிறார்கள். திடீரென சட்டென கண்விழித்த அந்த சஹாபி அவர்கள் திடுக்கிட்டவர்களாக நபிகளாருடைய வீட்டுக்கு ஓடோடி வருகிறார்கள். வந்து பார்த்தால் நபிகளாருடைய வீட்டின் கதவு மூடப்பட்டிருக்கிறது. கதவுக்கு வெளியே அந்த ரபீஅத் இப்னு காப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படியே சுருண்டு படுத்துக் கொள்ளுகிறார்கள். அதிகாலை வேளையிலே தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே கண் விழித்த நபி அவர்கள் கதவை திறந்து பார்க்கிறார்கள். ஓய்வெடுப்பதற்காக சென்ற ரபீஆ தன்னுடைய வீட்டு வாசலிலே படுத்துறங்குவதை பார்க்கிறார்கள். தட்டி எழுப்பி கேட்டார்கள், ரபீஆ, வளமையாக நீங்கள் ஓய்வெடுப்பதற்காக இரவு நேரத்தில் வீட்டுக்கு செல்வீர்களே, இன்று செல்லவில்லையா என்று கேட்ட நேரத்தில் அந்த சஹாபி அவர்கள் சொன்னார்கள், நபியே நாயகமே, நான் ஓய்வெடுக்கத்தான் சென்றேன், ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. பகல் வேளையிலே உங்களுக்கு ஏதாவது தேவை என்றால் அந்த தேவையை நிறைவேற்றி உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். இரவு நேரத்திலே உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை ஒன்று வந்து விட்டால் அந்த தேவையை யார் நபியே நாயகமே நிறைவேற்றி தருவது என்ற யோசனை சிந்தனை வந்தவுடன் எனக்கு தூக்கம் வரவில்லை யா ரசூலல்லாஹ், பகல் வேளையிலே உங்களுக்கு நான் வேலை செய்து தருவதை போல இரவு நேரத்திலும் நான் உங்களுக்கு வேலை செய்து தர வேண்டும். எனவே உங்களுடைய வீட்டு வாசலிலே நான் உறங்கிக் கொள்ளுகிறேன். இரவு நேரத்தில் ஏதாவது உங்களுக்கு தேவை என்றால் தயக்கமின்றி கூச்சமின்றி நீங்கள் என்னை எழுப்பலாம், உங்களுடைய தேவையை நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொல்லியவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை ஆற தழுவி சொன்னார்கள், எனது அருமை தோழரே, இப்படியாக பகலிலும் இரவிலும் எனக்கு ஹிதுமத்தி செய்வதிலேயே நீங்கள் உங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறீர்களே, உங்களுக்கு நான் ஏதாவது கைமாறி செய்ய வேண்டுமே, ஏதாவது உங்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் போல் என் மனம் விரும்புகிறது, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த தோழருக்கோ பல தேவைகள், இன்னும் வயது வந்தும் நிக்காக நடைபெறவில்லை. யோசிக்கிறார்கள், நபிகளாடத்தில் சென்று ஒரு மனைவியை கேட்போமா, வாழ்வதற்கு ஒழுங்கான இடம் இல்லை, திண்ணை தோழர்கள் ஒருவராக வாழ்கிறார்கள், ஒரு வீட்டை கேட்போமா. மீண்டும் யோசிக்கிறார்கள், பிழைப்புக்கு ஒரு தொழில் இல்லை, ஏதாவது தொழில் வாய்ப்பை நபிகளாடத்தில் கேட்போமா. இப்படி பல சிந்தனை புரட்சிகளுக்கு பின்னால் நபிகளாரை பார்த்து சொன்னார்கள், எனக்கு கொஞ்சம் அவகாசம் தாருங்கள், கொஞ்சம் ஓய்வாக இருந்து யோசித்து விட்டு வந்து உங்களிடத்தில் கேட்கிறேன் நபியே நாயகமே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்தார்கள். நேராக சென்றார்கள் அந்த சஹாபி அவர்கள். ஒரு ஈத்த மர நிழலுக்கு அருகாமையிலே உட்கார்ந்திருந்து ஆழமாக யோசிக்கிறார்கள், நபிகளாரிடத்தில் எதனை கேட்பது, எதனை கேட்டாலும் நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கடைசியாக பல சிந்தனைகள் வந்து ஒரே ஒரு முடிவோடு ஓடி வருகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ரபீஆ, என்ன வேணும் கேளுங்கள். அந்த சஹாபி அவர்கள் நபிகளாருடைய முகத்தை பார்த்து சொன்னார், நபியே நாயகமே, எனக்கு என்ன வேணும் தெரியுமா, இந்த உலகத்தில் எவ்வாறு நான் உங்களுடைய முபாரக்கான முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறேனோ, எவ்வாறு நான் உங்களுக்கு ஊழியம் செய்யக்கூடிய காதிமாக இருக்கிறேனோ, அதே போல நாளை சுவர்க்கத்திலும் நான் உங்களுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்க வேண்டும், சுவர்க்கத்திலும் உங்களுடைய ஊழியனாக காதிமாக நான் தான் இருக்க வேண்டும், இந்த பாக்கியம் எனக்கு கிடைக்குமா நபியே நாயகமே என்று கேட்ட நேரத்தில் கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படி உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கிறதா, நீங்கள் ஒன்று செய்யுங்கள். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா, அஇன்னி அலா நஃப்ஸிக பிகஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக சுன்னத்து தொழுது வாருங்கள், இதன் மூலமாக நாளை கியாமத்திலே அல்லாஹ் எனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதிகமான சுன்னத்து தொழுது வாருங்கள், ஃபர்து தொழுகிறோம், இஷா தொழுகிறோம், சுபஹு தொழுகிறோம், நாம் விரும்பியோ விரும்பாமலோ தொழுதுதான் ஆக வேண்டும், தொழவில்லை என்றால் அல்லாஹ்வுடைய தண்டனை அதாப் நிச்சயமாக நமக்கு வரும். இஷாவுக்கு பின்னால சுன்னத்து தொழுகிறோம், ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்அத் சுன்னத்து தொழுகிறோம், இவைகள் அல்லாஹ் எங்களுக்கு தொழாவிட்டால் தண்டனை தரமாட்டான், அதாபு தரமாட்டான். அது நபியுடைய சுன்னத்தை நாங்கள் நிறைவேற்றிய கூலி அல்லாஹ் நிச்சயமாக எங்களுக்கு தருவான். எனவேதான் நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த மனிதன் ஒரு நாளைக்கு 12 ரக்அத்துக்கள் சுன்னத்தாக தொழுகின்றாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை கட்டப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 12 ரக்அத்துக்கள்னால் எப்படி? ஃபஜ்ருக்கு முன்னால் 2 ரக்அத், துஹருக்கு முன்னால் 2, துஹருக்கு பின்னால் 2, அசருக்கு முன்னால் 2, மகரிபுக்கு பின்னால் 2, இஷாவுக்கு பின்னால் 2. ஆக மொத்தம் 12 ரக்அத்துக்கள் சுன்னத்தான தொழுகைகள். இந்த தொழுகைகளை தொழுது வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு சுவர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த விடயங்கள் நமக்கு எதிரை கற்றுத்தருகிறது. அல்லாஹுடைய குர்ஆனுடைய ஆயத்து நமக்கு சொல்லி காட்டுகிறது, قل اطيعوا الله والرسول فان تولوا فان الله لا يحب الكافرين. நபியே, உங்களுடைய சமூகத்துக்கு சொல்லுங்கள், அல்லாஹ்வுக்கு வழிபடுமாறும் அவருடைய நபிக்கு வழிபடுமாறும் சொல்லுங்கள், அல்லாஹ்வும் தேவையில்லை அல்லது அல்லாஹ்வுடைய கடமையை செய்துவிட்டோம், இது சுன்னத்து தானே என்று அதனை யாரெல்லாம் அலட்சிய போக்கோடு விட்டு விடுவார்களோ இப்படியான அலட்சியக்காரர்களை அல்லாஹ் விரும்ப மாட்டான், நேசிக்க மாட்டான், அல்லாஹ் மஹப்பத்து வைக்க மாட்டான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. சின்ன விடயமாக இருந்தாலும் இது சுன்னத்து தானே என்று அலட்சியமாக விட்டுவிடக் கூடாது. சாப்பிடுற விடயமாக இருக்கலாம், செருப்பு போடுற விடயமாக இருக்கலாம், வீட்டில் வைத்து ஷர்ட் அணிகின்ற விடயமாக இருக்கலாம், வலது கையை முதலாவது முற்படுத்துங்கள், பிஸ்மி சொல்லி ஆரம்பியுங்கள். இதிலே அல்லாஹ் பரக்கத்தை வைத்திருக்கிறான், கயிறுகளை வைத்திருக்கிறான், ஆபத்துக்களின் அல்லாஹ் பாதுகாப்பை வைத்திருக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு நன்மைகள் நிறைந்ததாக அமைய வேண்டும் என்று நபி அவர்கள் ஆசைப்பட்டார்கள் தெரியுமா? சொன்னார்கள், எந்த மனிதன் அதிகாலை ஃபஜ்ர் தொழுததன் பின்னால் சூரியன் உதயமாகி கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் 2 ரக்அத் இஷ்ராக்குடைய 2 ரக்அத் தொழுது முடிப்பாரோ ஹஜ் செய்த நன்மையும் உம்ரா செய்த நன்மையும் கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹஜ்ஜுடைய சவாபும் கிடைக்கும், உம்ராவுடைய சவாபும் கிடைக்கும். எந்த மனிதனுக்கு யார் இஷ்ராக்குடைய 2 ரக்அத் தொழுது வாராங்களோ இவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹஜ் என்றால் ஆயுளில் ஒரு தடவை தான் செய்ய வேண்டும், இதைத்தான் அல்லாஹ் பரலாக்கி வைத்திருக்கிறான். ஆனால் நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் ஹஜ்ஜுடைய சவாபு கிடைப்பதற்கு நபி அவர்கள் எங்களுக்கு வழியை காட்டி தந்திருக்கின்றார்கள் என்றால் இந்த விடயத்திலே நாங்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் காட்டுகிறோம் அல்லது கரிசனையோடு செயல்படுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பும் அதுதான், நபியின் மீது சலவாத்து சொல்லுவதின் மாண்பும் இந்த சுன்னத்தான விடயங்களை நாம் காட்டக்கூடிய கரிசனையும். ஏற்கனவே உங்களுக்கு நான் நபியின் மீது சலவாத்து சொல்லுவதனால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள், பாக்கியங்கள், மாண்புகளை பற்றி சொல்லிவிட்டேன். இப்பொழுது நான் சொல்ல வருவதெல்லாம் இந்த சுன்னத்தான விடயங்களில் நாங்கள் எந்த அளவுக்கு அலட்சியவாதிகளாக அலட்சிய போக்கோடு இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நேரமும் சென்று கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு விடயத்தை நான் கூறி முடிவுரைக்கு வருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எந்த அளவுக்கு எங்களோடு ரொம்ப இரக்கம் உள்ளவர்கள் என்றால், ஏதாவது ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் இதன் மூலமாக அல்லாஹ்வுடைய மேலான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதில் மிகவும் கரிசனையோடு பொறுப்போடுதான் நபி அவர்கள் ஒவ்வொரு விடயத்தையும் சொல்லியும் தன்னுடைய வாழ்க்கையில் செய்தும் காட்டியிருக்கிறார்கள். ஷுரைஹ் இப்னு ஹானி ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள். என்ன கேட்டார்கள்? பி ஐயு ஷைன் கான யப்தஉ நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் வீட்டுக்குள்ளே வருகின்ற நேரத்தில் வீட்டுக்குள்ள வந்தால் நபி அவர்களுடைய வீட்டு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று ஒரு தோழர் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்தில் கேட்ட நேரத்தில் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், கான யப்தஉ நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல பைதஹு பிஸ்ஸிவாக் ரவாஹு முஸ்லிம். நபி அவர்கள் வீட்டுக்குள்ளே வருகின்ற நேரத்தில் வீட்டு வாசலில் வைத்து தன்னுடைய வீட்டில் உள்ள மனைவிக்கு சத்தமாக சலாம் சொல்லுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சலாம் சொல்லி உள்ளே இருந்து பதில் வந்தால் உள்ளே செல்லுவார்கள், பதில் வரவில்லை என்றால் தன்னுடைய வீடாக இருந்தாலும் அத்துமீறியவர்களாக உள்ளே நுழைய மாட்டார்கள். என்னுடைய வீடு, என்னை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் யார் இருக்கிறார் என்ற துணிவிலே தைரியத்திலே நடிகர்கள் உள்ளே செல்ல மாட்டார்கள். வாசலில் நின்று மீண்டும் இரண்டாவது மூன்றாம் தடவைகள் உரத்த குரலில் சலாம் சொல்லுவார்கள். உள்ளே இருந்து பதில் வந்தால் எனக்கு அனுமதி கிடைத்திருக்கிறது என்று நபியவர்கள் தன்னுடைய வீட்டுக்குள்ளே துஆ ஓதி கொண்டுதான் செல்லுவார்கள். பிஸ்மில்லாஹி வலஜினா வபிஸ்மில்லாஹி கரஜினா வஅலா ரப்பினா தவக்கல்னா என்ற துஆவை ஓதிக்கொண்டே நபியவர்கள் தன்னுடைய மனைவிக்கு அருகாமையில் போய் பக்கத்தில் உட்கார்ந்திருந்து ஏதாவது ஒன்றை பேசிக் கொண்டிருக்க மாட்டார்கள். கையில் இருந்த மிஸ்வாக்கை எடுத்து தன்னுடைய பற்களை நன்றாக தூய்மையாக்கி துப்புரவாக்கி தண்ணீரினால் தன்னுடைய வாயை கொப்பளித்து தூய்மையாக்கியதன் பின்னால் சுத்தமாக்கியதன் பின்னால் தன்னுடைய மனைவிக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்திருந்து மனைவி என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறாளோ அந்த வேலையிலே உதவி ஒத்தாசையாக இருந்து மனைவிக்கு உதவி செய்து கொடுப்பார்கள். இப்படித்தான் நபி அவர்களுடைய வீட்டிலே இருப்பார்கள் என்று அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கற்றுத்தருகிறார்கள், சொல்லித் தருகின்றார்கள் என்றால் இதிலே ஒரு பாரிய படிப்பினை இருக்கிறது. நபி அவர்கள் எதற்காக தன்னுடைய வாயை நன்றாக மிசுவாக்கு செய்து பற்களை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் எங்களுக்கு கற்றுத் தருகிறார்கள். வீட்டை விட்டு வெளியேறி சென்றால் தொழிலுக்காக செல்லுகிறோம், படிப்பதற்காக செல்லுகிறோம், நாலு பேரை சந்தித்து ஏதாவது ஒன்றை பேசுவதற்காக செல்லுகிறோம். எங்களுடைய வாய்களினால் எவ்வளவோ வார்த்தைகள் வருகிறது. எம்முடைய வாய்கள் நாவுகள் அசை போட்டுக் கொண்டே இருப்பதனால் எங்களுடைய வாயிலிருந்து ஒரு துர்நாற்றம் வீசும். இந்த துர்நாற்றத்தை எங்களுடைய மனைவியால் சகித்துக் கொள்ள முடியாது. ஆனால் அவள் எந்த காலத்திலும் ஒரு கணவனுடைய முகத்தை பார்த்து இதனை தெளிவாக தைரியமாக சொல்ல மாட்டாள். எனவேதான் நீங்கள் உங்களுடைய மனைவியுடைய கல்வை தொட வேண்டுமே ஒழிய அவள் வெறுக்கின்ற அளவுக்கு உங்களுடைய செயற்பாடில் இருக்கக்கூடாது. எனவே உங்களை வரவேற்கக்கூடியவர்களாக மனைவிமார்கள் இருக்க வேண்டும், அதற்கு நீங்கள் சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நபி அவர்கள் தன்னுடைய பற்களை மிசுவாக்கு செய்து தூய்மையாக்கிக் கொண்டு தன்னுடைய மனைவி கருகாமையில் செல்லுவார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஜாபிர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இதா பா வைஷ்டரா வைதக்தலா ரவாஹுல் புகாரி. நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கொடுக்கின்ற நேரத்திலும் வாங்குகின்ற நேரத்திலும் யார் மென்மையாக மிருதுவாக கனிவாக அன்பாக பாசமாக நடந்து கொள்ளுகிறார்களோ இந்த மக்களுக்கெல்லாம் ரஹ்மத் செய்வானாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். ஒன்றை கொடுக்கின்ற நேரத்திலும் ஒன்றை வாங்குகின்ற நேரத்திலும் கடுகடுத்த முகத்தோடு, கோபத்தோடு அல்ல, சிரித்த முகத்தோடு, கனிவோடு, பாசமாக யார் நடந்து கொள்ளுவார்களோ இவர்களுக்கெல்லாம் ரஹ்மத் செய்வானாக என்று சொல்லிய நபி அவர்கள் சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு ஒருவர் கடன் கொடுத்திருக்கிறார், அந்த கடனாளி அந்த கடனை திரும்ப கொடுப்பதற்கு எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த கடனை திரும்ப கொடுப்பதற்கான வசதி வாய்ப்பு இல்லாமல் கவலையோடு துஆவோடு இருக்கிறார். யா அல்லாஹ், இந்த கடனை திரும்ப கொடுப்பதற்கு எனக்கு வசதி வாய்ப்பை தருவாயாக, இந்த கடனாளியாக கடனை சுமந்தவனாக ஒரு கடனாளியாக நான் உன்னை வந்து சந்திப்பதிலிருந்து கடனாளியான மௌத்திலிருந்து யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக என்று ஒரு ஹலாலான தேவைக்காக கடனை வாங்கிய ஒரு மனிதன் அந்த கடனை திரும்ப கொடுப்பதற்கு கஷ்டப்படுகிறார். எனவே கடன் கொடுத்த மனிதர் இருக்கிறாரே, இந்த மனிதனுடைய யதார்த்த உண்மை நிலையை புரிந்து அவரை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய கடனை நீங்கள் எனக்கு திரும்ப தர தேவையில்லை, உங்களுடைய கடனை நான் மன்னித்து விட்டேன், எனவே நீங்கள் எனக்கு கடனாளி இல்லை என்று எந்த ஒரு முதலாளி கடன் கொடுத்த ஒருவர் அந்த கடனாளி மன்னித்து விடுகிறாரோ அந்த மன்னித்த நல்லுள்ளம் படைத்த சீதேவிக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக என்று கண்மணியாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபியுடைய சமூகம், நபியுடைய உம்மத், நபியின் மீது நான் அன்பு வைத்திருக்கிறேன், பாசம் வைத்திருக்கிறேன், மஹப்பத் வைத்திருக்கிறேன் என்று வாயார சொல்லிக் கொண்டு திரிகிறோமே ஒழிய எங்களுடைய சொல்லிலும் வரவில்லை, எங்களுடைய செயலிலும் வரவில்லை, எங்களுடைய நடத்தையிலும் வரவில்லை. இப்படி இருக்கின்ற நேரத்தில் நாம் தானா நபியுடைய உம்மத் என்று நமக்கெல்லாம் சந்தேகம் வருகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வாயால் சொல்லி திரிவதை விட நபியுடைய உம்மத், நபியின் மீது நான் மஹப்பத் அன்பு வைத்திருக்கிறேன் என்று சொல்லி திரிவதை விட ஒவ்வொரு செயல் செயலாக அந்த நபியுடைய சுன்னத்தை எங்களுடைய செயல் வடிவிலே நாங்கள் காட்டுவோமையாக இருந்தால் அது நிச்சயமாக நபியின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய பற்று அன்புக்கு இது ஒரு காரணமாக அடையாளமாக அமையும் என்பது நிச்சயமாக அது ஒரு ஆதாரமாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாம் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்து இந்த உலகத்தில் இருந்து வாழ்ந்து மரணிக்கின்ற வரைக்கும் சரியான முறையில் அந்த நபியுடைய சுன்னத்தான வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. நம்மை சார்ந்தவர்கள் பூரா முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய குற்றம் குறைகளையும் அல்லாஹ் மன்னித்தல்வானாக. நம்மில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு யா அல்லாஹ் நல்ல நோய் உடல் ஆரோக்கியத்தை சுகத்தை கொடுத்தல்வாயாக. எங்களை விட்டு மரணித்து மன்னரே வாழக்கூடிய அந்த மருகூம்களுக்கு யா அல்லாஹ் ரஹமத் செய்வாயாக. நேர காலத்தோடு அவர்கள் அந்த மன்னரைக்கு வந்து விட்டார்கள் யா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் ஒரு நாள் அதே இடத்திற்கு வர இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய அஜலை ஹைரானதாக சலாமத்துள்ளதாக சிரித்த முகத்தோடு கலிமா ஷஹாதாவோடு உன்னை வந்து சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹான குழந்தை பாக்கியங்களை தந்தல்வாயாக. எங்கள் அனைவருடைய துஆவையும் கபூல் செய்து ஏற்றுக்கொள்வாயாக. வாஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.